மத்தேயு 17 அதிகாரம் வசனம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அகற்றினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான்.
இந்த காலையில் நம்ம படிக்கிற இந்த பகுதி ஒரு வினோதமான பகுதி. ஏன்னா முழு சுவிசேஷங்கள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஒரு ஒரு பயபக்தியோடு சொல்லணும்னா ஒரு பொறுமையை இழந்த ஒரு பகுதி இல்லைங்களா. ஆண்டவருடைய பொறுமையை பற்றி நம்ம படிக்கிறோம். ஆனால் அவர் உள்ளத்தில் மனுஷீகத்தில் ஒரு விதத்தில் ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த பொறுமையை இழந்து அந்த 17 வசனத்துல விசுவாசம் இல்லாத மாறுபாடாத சந்ததியை எம்மட்டும் உங்களோடு நான் இருக்கணும், எம்மட்டும் உங்ககிட்ட பொறுமையா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் வார்த்தைகள் வந்த ஒரு ஒரு பகுதி இது. நம்ம வாழ்க்கையிலயும் அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்ம மேல பொறுமை இழக்கிற மாதிரி நம்மளும் செஞ்சிடணும் இல்லைங்களா. எம்மட்டும் இது இப்படி இருப்பான், எம்மட்டும் அவன் வளராம இருப்பான், எம்மட்டும் இப்படியே இருப்பான் அவிசுவாசிக்காம, அதுல ஒரு ஆபத்தம் பைபிள்ல போட்டிருக்கு இல்லைங்களா. ஆண்டவர் எப்ப பாரு நம்ம அப்படி செஞ்சுட்டு போக முடியாது, ஒரு லைனுக்கு அப்புறம் ரொம்ப ஆபத்தா போயிடும். அதை தான் இவங்க செஞ்சுட்டாங்க, பரிசேயர்ல அந்த லைனை மீறி போயிட்டதுனால விட்டுட்டாரு அவங்கள. அது ரொம்ப ஆபத்து. ஆகவே இந்த பகுதியை நம்ம பார்த்து படிக்கணும். ஆண்டவரை அந்த விதத்தில் பொறுமையை நம்ம சோதிக்காத படிக்கு இந்த பகுதியில் இருக்கிற சத்தியங்களை நம்ம படிக்கலாம். இது வந்து ஒரு பேய் பிசாசு பிடிச்ச ஒரு பையனை ஆண்டவர் வந்து சொஸ்தமாக்குறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து சீஷர்கள் இது செய்ய முடியாததுனால அவர்களுக்கு ஒரு விசுவாச பாடத்தை அவர் கற்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த இந்த இன்சிடென்ட்டை ஒண்டி பார்க்கலாம். ஆண்டவர் அவர்களை எப்படி சொஸ்தமாக்குறார் அதை ஒண்டி பார்க்கலாம். அடுத்த வாரம் விசுவாச பாடங்களை ஆண்டவரும் சீஷர்களும் பேசிக்கிற அந்த சம்பாஷணையும் நம்ம படிக்கலாம். ஓகே, இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மார்க்ல 9 அதிகாரத்துல வருது, லூக்கா 9 அதிகாரத்துல வருது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா மத்தேயு தான் பெரிய சுவிசேஷம். மத்தேயுலதான் ரொம்ப இந்த இன்சிடென்ட் சுருக்கமாக வெறும் 5 வசனத்துல சொல்லப்படுறத பார்க்கிறோம். இன்னொன்னு லூக்கா எடுத்தோம்னா அது கொஞ்சம் மத்தேயு மாதிரி கொஞ்சம் பெரிய சுவிசேஷம் தான், அதுல 7 வசனத்துல இந்த நிகழ்வை சொல்றத பார்க்கிறோம். சுவிசேஷங்களே ரொம்ப சிறிய சுவிசேஷம் எது? மார்க். மார்க்ல 14 வசனங்கள் இந்த நிகழ்வு விளக்குறத பார்க்கிறோம். அதனால ரொம்ப டீடைல்ஸ் எங்க இருக்கு? மார்க்ல இருக்கு இல்லைங்களா. அதனால நான் என்ன நினைச்சேன்னா இந்த இதை ஒண்டி நம்ம, ஏன்னா இதுல இருக்கிற மத்தேயுல இந்த பகுதியில வர்றதெல்லாம் மார்க்லயே வருது, இன்னும் அடிஷ்னலா நிறைய வருது. ஓகே, அதனால மார்க்ல இருந்து நம்ம பார்த்து படிக்கலாம். உங்க பைபிள் வந்து மார்க் 9 அதிகாரம் 14 வசனங்கள் விவரத்தோடு இந்த இன்சிடென்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 9 அதிகாரம் 14 இருந்து நம்ம பார்க்க போறோம். இதுல 3 தலைப்புல இதை படிச்சுக்கலாம். இந்த அற்புதம், இந்த அற்புதத்தை நிகழ்ந்த ஒரு சூழ்நிலை என்ன இல்லைங்களா, எந்த சூழ்நிலையில் இது நடந்துச்சு. 2வதாக அந்த பையனுடைய, இயேசு சுகமளித்த அந்த பையனுடைய கொடுமையான நிலைமையை பத்தி பார்க்கலாம். 3வதாக இயேசு அவனுக்கு கொடுத்த அற்புதத்தை பத்தி பார்க்கலாம், விடுதலையை பற்றி பார்ப்போம். ஓகே, முதலாவது இந்த எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டது, அங்க யார் இருந்தது? 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்த போது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவருடைய வேதபாரகர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். இயேசு மலைக்கு ஏறி போய் அந்த 3 பேரோடு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கிறார். நம்ம போன வாரம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போய் கீழே வரும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும் நமக்கு. நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணி காரில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். மலையிலேருந்து இறங்கி கீழே இப்போ கீழே வந்திருக்கிறாங்க கிரவுண்டில். வந்த உடனே என்ன பார்க்குறாங்க, இங்கே வந்து சீஷருங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, 9 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 3 பேர் அவர் கூட இருந்தாங்களே, 9 பேர் இங்கே இருக்கிற சீஷர்களோடு வந்தார். போகும்போது 9 பேரை தான் விட்டுட்டு போனாங்க, இப்போ வரும்போது என்ன இருக்கு, திரளான கூட்டம் அந்த சீஷர்களை சுற்றி இருக்கிறாங்க. ஒரே ஆச்சரியம், என்னடா திரளான கூட்டம் சீஷர்களை சுற்றி இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு கூட்டமும் இருக்கு, வேத பாரகர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சீஷர்களோடு தர்க்கிக்கிறார்கள், ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சீஷர்களோடு. இந்த காட்சியை ஆண்டவரும் 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. நமக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம மேலே தானே இருந்தோம், மேலே நடந்தது தான் நமக்கு தெரியும், இங்கே கீழே என்ன நடந்துச்சு, கீழே ஏன் இத்தனை கூட்டம் வந்துச்சு, ஏன் இவங்க தர்க்கிக்கிறாங்க, இங்கே ஏன் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரளான கூட்டம், இயேசுவை எப்பவும் பின்பற்றுகிற அநேக கூட்டங்கள், தன்னை மிகவும் வெறுக்கிற கசப்படைகிற தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற வேத பாரகர்கள், அவங்க அவரை எப்படா ஜனங்களுக்கு மத்தியில் அவரை அவமானப்படுத்தலாம், அவர் மேசியா இல்லைன்னு நிரூபிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர்கள் வந்து சீஷர்களோடு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நான் பார்க்குறோம். வந்த உடனே ஆண்டவர் 15வது வசனத்தில் ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்படணும் பாருங்களேன், எல்லாம் தர்க்கி ஆர்கி பண்ணிட்டு இருக்காங்க, திரளான கூட்டம் இருக்காங்க, இயேசு மலையில இருந்து வராரு, அவரை பார்த்த உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம மிகவும் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் நம்ம கேட்போமா, இல்லை நம்ம படிச்சுட்டே போவோம், போன வாரம் சொன்ன மாதிரி கேட்கவே மாட்டோம் கேள்வி. இதை கேட்கணும், ஏன் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் ஆச்சரியப்படுறாங்க. சில கமெண்ட்ரிஸ், நிறைய கமெண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு விளக்கம் வந்து பாருங்க, இப்படித்தான் ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம பைபிளை படிக்கணும். எல்லாம் சொல்கிறாங்களேன்னு கேட்டக்கூடாது, நானும் சொல்கிறேன்னு கேட்டக்கூடாது. நீங்கள் ஆர்கியூ பண்ணி ரீசன் பண்ண நமக்கு மூளை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்ம மூளை ரொம்ப வளர்றதே பைபிள் படிக்கிறதுனால தான் பாருங்களேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ மோசே எப்படி மலையிலிருந்து வரும்போது அந்த தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களோ, அதே மாதிரி இயேசு மறுரூப மலையிலிருந்து பிதாவுடைய காட்சியெல்லாம் கண்டு வரும்போது அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருந்ததனால் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்லா இருக்கு இது பதில், நல்லா இருக்குன்னு சில பேர் எடுத்து பிரசங்கம் கூட பண்ணிடலாம். ஆனால் அது அப்படி இருக்க முடியுமா, ஆண்டவர் இங்க நடந்ததை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லி கூப்பிட்டு வராரு. அவர் அப்படி சொல்லி இங்க நடந்தது அவர் உயிரோடு எழும்புற வரைக்கும் தெரியக்கூடாது, அனாவசியமான கலகம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த ஆண்டவர் அவரே ஒரு பிரகாசமான முகத்தோடு வந்து நிற்பாரா, அந்த காரணம் இருக்க முடியாது இல்லைங்களா. அப்படித்தான் இதை இது பண்ணணும், அப்படித்தான் ரீசன் பண்ணணும். நல்லா இருக்கேன்னு இந்த காரணம் பார்க்கக்கூடாது. ஓகே, அது இல்லை, ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த பகுதியை பார்க்க பார்க்க நமக்கு அந்த சஸ்பென்ஸுடைய காரணம் தெரியும், ஏன் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன வருது, இங்கே என்னன்னா ஆண்டவர் இங்கே பார்த்த உடனே அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு சீஷர்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், 16வது வசனத்தில் அவர் வேத பாரகரை நோக்கி நீங்கள் இவரோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். ஏன் சீஷர்களோடு ஏன் இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை தற்காக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியும் சீஷர்கள் வந்து இந்த வேத பாரகர்கள் வந்து ஆண்டவர் கிட்ட தர்க்கம் பண்ணி பண்ணி என்ன ஆனாங்க, குண்டகானம் துணியகானம்னு ஓடி போயிட்டாங்க. ஒரு ஒரு டைமையும் அடிச்சு விரட்டினார், அவர்கிட்ட பேசவே முடியல, நிற்கவே முடியல அவர் ஞானத்துக்கு முன்பதாக. அவர் இருக்கும்போது ஒன்றும் பேச முடியாது, மாஸ்டர் இருக்கும்போது. இப்போ மாஸ்டர் தான் இல்லையே, இல்லாத நேரத்தில் அவங்க வந்து இங்கே சீஷர்கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்குறாரு என்னத்தை குறித்து என் சீஷர்கிட்ட தர்க்கம் பண்ணுங்க. அவங்க பதில் கொடுத்தாங்களா, ஒரு பேசு பேசல, மௌனமாக இருந்தார்கள். எப்போ அவங்க அப்படித்தான், ஏசு ஏதாவது கேட்டாருன்னா மௌனமாக இருந்தா, அவர்கிட்ட பேச முடியாது. அதனால் மௌனமாக இருந்த ஒரு நிலையில் அங்கே ஒரு துக்கம் நிறைந்த ஒரு தகப்பனுடைய சத்தம் கேட்குது, துக்கம் நிறைந்த தகப்பன். அவர் தான் நமக்கு இந்த சூழ்நிலை, நம்மலாம் சஸ்பென்ஸாக வரோம், நமக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மலையிலேருந்து இறங்கி வரோம், இறங்கி வந்து பார்த்தா இங்கே ஒரே தர்க்கம் நடக்குது, வேத பாரகர்கள் சீஷர்கிட்ட திரளான கூட்டம் சுற்றி நிற்கிறாங்க. இயேசு வந்து அங்க கேட்கிறாரு, என்னத்தை குறித்து தர்க்கம் பண்றீங்கன்னு அங்க யாரும் பேசிட்டு சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்க அமைதலா இருக்காங்க. இந்த ஒரு தகப்பனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அந்த தகப்பன் 17வது வசனத்தில் படிங்க, 17:18.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தடியில் பல்லை கடித்து தோர்ந்து போகிறான்.
முன்னாடி முழங்கால் இட்டு கால உழுந்து ஆண்டவரே அப்படின்னு. இந்த தகப்பன் வந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் அற்புதங்களை செய்கிறார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், பேய்களை விரட்டுறார்னு கேள்விப்பட்டு ஒரு நம்பிக்கையோடு தன் மகனை அந்த மலை கிட்ட கூட்டு வந்திருக்கிறார். வந்து பார்த்தா என்ன ஆயிருக்கு, இயேசு இல்லை, அங்கே வெறும் சீஷர்ல தான் இருக்கிறாங்க. இந்த இதான் இந்த சூழ்நிலை, இந்த அற்புதம் நடந்த ஒரு செட்டிங், இந்த ஒரு சந்தர்ப்பம் இதுதான். இப்போ அந்த பையனுடைய நிலைமையை பற்றி அந்த அப்பா சொல்றத நம்ம பார்க்கறோம். இந்த பையனுடைய நிலைமை லூக்கா 9:38 இந்த இவருக்கு வந்து இருந்த ஒரே புள்ள, ஒரே மகனா இருக்கும்போது அந்த மகன் பாடுபடும் போது அந்த அப்பா எவ்வளவு வியாகுலத்தோடு வேதனையோடு பேசியிருப்பார் நம்மளால யோசிக்க முடியும். இந்த மகனுடைய நிலைமைய நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, எத்தனையோ பிள்ளைகளுடைய எத்தனையோ மக்களுடைய கஷ்டங்களை நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பையனுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையாவே நான் யோசிச்சு பார்த்து மிரண்டு தான் போனேன். ரொம்ப கொடுமையான நிலைமை, ரொம்ப பயங்கரமான நிலைமை, வெரி வெரி சேட், புவர் சைல்ட். முதலாவது என்ன பார்க்குறோம், இந்த பையனுக்கு ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. 26வது வசனத்தில் அவர் அசுத்த ஆவியை கடிந்து கொண்டார்னு வருது. அப்படின்னா ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு இந்த பையனுக்கு. ஒருவேளை 15, 17, 18 வயசு இருக்கலாம், நமக்கு போடலை. இவனுடைய உடம்பும் இவனுடைய ஆத்மாவையும் ஒரு அசுத்தாவி உள்நுழைந்து அதை ஆட்கொண்டு ஆட்டி படைக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக என்ன பார்க்குறோம், இந்த அசுத்தாவி வந்து அவனை பேச முடியாதபடிக்கு கேட்க முடியாதபடிக்கு செஞ்சிருக்கு. பேச முடியாதபடிக்கு கேட்க முடியாதபடிக்கு 17 பார்த்தீங்கன்னா அவன் ஊமையானது. 25 ஆண்டவர் சொல்றாரு, ஊமையும் செவிடும் அப்படின்ற ரெண்டுமே ஒண்ணுமே பேச, வாய் தொண்டையிலிருந்து வெளியில ஒண்ணுமே வர முடியாது. அந்த அசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ள என்ன கொடுமை செய்து, எவ்வளவு கொடுமை கொடுக்குது, எவ்வளவு வேதனை அவனுக்கு ஏற்படுது, என்ன வலி ஏற்படுதுன்றத விவரிக்க முடியாத, உலகத்துக்கு தெரிப்படுத்த முடியாத, தன்னுடைய சொந்த அமைதலான உலகத்தில் வாழ்கிற ஒரு நிலைமை, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, வெளியில ஒரு நல்லது கெட்டதோ கேட்கறதுக்கோ ஒரு சத்தம் கேட்கறதுக்கோ முடியாதபடிக்கு, ஒரு காதுல இருந்து ஒண்ணுமே உள்ள போகாதபடிக்கு, வாயில இருந்து ஒண்ணுமே வழிய வராதபடிக்கு, ஒரு அமைதலான உலகத்தில் அந்த அசுத்தாவை அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இது வந்து வெளியில அப்படி ஒரு நிலைமை, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலைமை. இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, 18வது வசனத்தில், இது அவனை எங்கே பிடித்தாலும், இது எங்க பிடிச்சு இது என்ன பண்ணும், பயங்கரமான நிலைமை. இந்த பிக்சரை நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க பிடிச்சாலும் இது பிடிச்சி அவனை திடீர்னு ஒரு இடங்களுக்கு இழுத்துட்டு போய் அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுமா, அலைகழித்து, அப்படியா கரெக்டா, அலைகழித்து எங்கேயோ திடீர்னு ஒரு இடத்துல அவனை பிடிச்சிரும், பிடிச்சிட்டு அவனை வேற எங்கேயாவது கூட்டு போய் அலைகழித்துன்னா ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை எடுத்து, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த செவரில் அந்த பக்கமோ இந்த பக்கமோ கீழேயும் டமால் 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 நடிச்சு அது துண்டு துண்டா ஒரு கிளியிற மாதிரி பண்ற மாதிரி அலைகழித்து பண்றதுதான் ஒரு டேஷிங். இங்கிலீஷ்ல ஸ்லாமிங்ன்ற ஒரு வார்த்தை வருது. ஒரு காரியத்தை பழைய திராட்சை ரசத்தை புதிய துருத்தில் ஊத்துனா அது கிழிந்து போவோன்ற அதே வார்த்தை தான். அவன் கிழிஞ்சி ஜாயிண்ட் ஜாயிண்டா அவன் பிரிஞ்சிடுறபடிக்கு, கை காலெல்லாம் அவனுக்கு தனியா ஆயிடுறபடிக்கு, அந்த அடிக்கக்கூடிய அவனை அங்கேயும் இங்கேயும் அலைகழிக்கிற தீவிரம் எந்த அளவுக்குன்னா, அவன்ல கையை கால் எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு அந்த அளவுக்கு தீவிரமா அடிக்குமா, கூட்டு போய் பாறாங்கல்ல அடிக்கிறது, பூமியில போட்டு தள்ளுறது, உருள்றது, செவர்ல போய் இடிக்கிறது, இப்படிப்பட்ட அலைகழிக்க செய்தான் அந்த ஆவி. அப்படி ஒரு நிலைமை. ஒன்று ரெண்டா மூணா உடைச்சிடலாம் அப்படின்னு அந்த அலைகளிக்கிற ஒரு நிலையில அவனுக்கு என்ன ஆகுது, மூணு காரியம் அவனுக்கு நடக்குது. 18வது வசனம், அவன் வாயில் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அவன் வாயில் நுரை தள்ளி இப்படி அடி அடின்னு தலையில போய் அங்க அடிச்சுக்கிட்டு இங்க போய் தலையில அடிக்கும் போது அந்த தலையில இருக்கிற எலக்ட்ரிக்கல் கரண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமா ஹார்ட்லயும் கையில காலில அடிக்கும் போது அவனுக்கு உடனடியா ஃபிட்ஸ் வந்து அவன் இழுத்துக்கிட்டு இழுக்கும் போது தாங்க முடியாத எலக்ட்ரிக்கல் கரண்ட் மனதுல ஓடுறதுனால வாயில நுரை தள்ளுது, அப்படியே நுர வருது. ஏன்னா பயங்கரமா சிக்னல்ஸ் ஓடு, தலையில அங்கேயும் இங்கேயும் அடிக்குது இல்லையா, வாயில நுர வருது. நுர வந்து அது உடம்புனால தாங்கவே முடியாததுனால பல்ல கடிக்கிறான், பல்ல கடிக்குது. இது எவ்வளவு நேரம் நடக்கும், அவன் சோர்ந்து போகிற வரைக்கும், சோர்ந்து போகிற வரைக்கும். சோர்ந்து போகிறன்ற வார்த்தை வந்து அந்த முள்ளுள்ள கல்லு கற்பாறை இடத்துல விழுந்த விதைகள் வந்து அது கொஞ்சம் தான் வளர்ந்து அப்புறம் சூரியன் வந்த பிறகு அது உலர்ந்து போயிருச்சு, அதே வார்த்தை தான் இங்க. அந்த வார்த்தைகளை கம்பேர் பண்ணி பார்க்க கத்துக்கணும், அதனோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னாவே. அதே வார்த்தை தான் இங்கேயும் கிரேக்கில், சோர்ந்து போதுன்னா ஒரு செத்து போன செடி மாதிரி உழுற வரைக்கும் அவன் அப்படி நுரை தள்ளி பல்ல கடிச்சு பண்ணிட்டு இருப்பான். செத்து போற ஒரு செடி மாதிரி உழுற வரைக்கும் இதா. இதை பத்தி நிறைய அவனை பத்தி சொல்லலாம். ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போனோம்னா என்ன பிரச்சனை, ரெண்டு மூணு காரியத்தை சொல்லுவோம், சொல்லி முடிச்சுட்டு ஐயோ இன்னும் ரெண்டு சொல்லலையே, இது கூட சொல்லணுமா இருந்துச்சு மறந்துட்டுமே அப்படின்னு நம்ம விஷயம் எவ்வளோ வழியில சொல்லணும்னு தோணும். அந்த நேரத்தில் இவ்வளோத்தான் சொல்ல முடியும், அது இவ்வளோ சொல்லியிருக்கிறார் அவர். ஆனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. எப்படி நான் சொல்றேன், ஏன்னா அடுத்ததாக ஆண்டவர் திருப்பியும் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சேர்க்கிறார் அவங்க அப்பா. 22வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இது எத்தனை நாள் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னா அவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. யோசிச்சு பாருங்க, ரொம்ப தள்ளிற்று, ரொம்ப விகரஸ் வேர்ட். இவனை எப்படியாவது கொல்லும்படிக்கு என்ன பண்ணுதான், இவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளும்படிக்கு. தள்ளும்படிக்கு என்ன ஒரு சீன், ஒரு பேரண்டா உங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ள, அந்த அப்பா மனசுல நினைச்சு பாருங்க, ஒரே பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து அது சொல்றார், என்ன ஸ்கேரி. நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில் பார்க்கல எங்கன்னா நடந்து போயிட்டா பிள்ளைய அங்கே விட்டுட்டு வந்துட்டா, விட்டு வந்துட்டீங்களேன்னு எங்கள் வீட்டில் கேட்பாங்க. ஏன்னா யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க, தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைய கண்ணை குத்திட்டு இன்னும் பிச்சை எடுக்க வச்சிருவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க பிள்ளைய கூடிய இருக்கணும்னு. இந்த அப்பாவுக்கு வந்து திடீர்னு தன்னை காண முடியாத ஒரு ஆவி வீட்டில் பெட்டில் எங்கே இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுது, இழுத்துட்டு போயிடுது. அந்த ஆவியை பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, திடீர்னு தூக்கிட்டு போயிடுது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுது, அலக்கழிக்குது. அங்கேயும் இங்கேயும் அடிச்சு தலை மண்டை ஒடிச்சு கை கால்லாம் உடைக்கும் படிக்க அங்கேயும் இங்கேயும் இடிக்க வைக்குது. அந்த இடியில அடியில தாங்க முடியாம பிரெயின் எல்லாம் கரண்டா வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாம் போய் நுர தள்ளி பல்ல கடிச்சுக்கிட்டு அவ அப்படியே எந்த அளவுக்கு துள்றானா, செத்து போன செடியாக உழுது, வேற சக்தியா இல்லை உடம்புல, சாப்பிட்ட சக்தி எல்லாம் போயிடுச்சு, அந்த அளவுக்கு சோர்ந்து போற அளவுக்கு உளுந்துருது. அது என்ன பண்ணுது, அநேக நேரத்துல கூட்டு போய் அப்படி தள்ளி வெளியே கூட்டு போகும்போது சில நேரத்துல நெருப்புல தள்ளி விட்டுருது, சில நேரத்துல தண்ணியில தள்ளி விட்டுருது. வீட்டுல உளுந்தாதான் புள்ள இருப்பான், திடீர்னு அவனை இழுத்துட்டு போவோம், போகும்போது பின்னாடியே ஓடணும், பின்னாடியே ஓடணும் அதை கூட்டு போறதுக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வெரி சேட், வெரி சேட். இது எப்போ எத்தனை தடவை தள்ள பார்த்துருக்குதான், 22வது வசனத்து என்ன போட்டிருக்கு, இவனை கொல்லும்படி அநேக தரம், இங்கிலீஷ்ல ஆஃபன், அநேக தரம். இது எப்போ ஒரு நாள் நடக்கிறது இல்லைங்க, மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கலாம், அநேக தரம் திருப்பி 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 நடக்கிறது. தண்ணியில போட்டுருது இல்ல நெருப்புல போடுறது, நெருப்புல போடுறது. யோசிச்சு பாருங்க, இந்த புள்ள இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மிகுந்த பாதுகாப்பா அவங்க அப்பா அவனை பாத்துக்கிறதுனாலதான் இல்லைங்களா, கூடியே இருந்து பாத்துக்கிறதுனாலதான். எத்தனை தடவை அவங்க அப்பா போய் அந்த புள்ள நெருப்புல போய் விழுந்த பிறகு கை கால் பத்தி நின்றுருக்கும், முகம் பத்தி நின்றுருக்கும், திடீர்னு நெருப்புல இருந்து அந்த புள்ளைய எடுத்துட்டு அந்த செத சுடுற வாசனையை பக்கத்திலேயே இருந்து பார்த்து அந்த புள்ளைய சரி பண்ணி கூட்டு போயிருக்கணும். அநேக தரம் தண்ணியில, எல்லா பிள்ளைங்க தண்ணியில போய் சந்தோஷமா ஆடுவாங்க, தன் பிள்ளைய தண்ணியில விட முடியாதையே, அது வந்து தண்ணியில முக்கத்தான் பார்க்கும். இது ரொம்ப சோகமாக்குறது என்ன தெரியுமா? இயேசு கேட்கிறார் 21வது வசனத்தில், அவர் அவளுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. சின்ன பிள்ளையிலிருந்து பிறந்ததுலேருந்து இத்தாங்க நிலைமை, பிறந்ததுலேருந்து 18-16 வயசு இருக்கலாம் அந்த கண்டிஷன். இவன் வந்து ஒரு வாலிபனா வந்து பயங்கரமா பாவம் செய்து ஆண்டவருக்கு மீறி தகப்பன் தாய்க்கு கீழ்படியாம பாவத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்து அதனால ஆண்டவர் கைவிட்டு பிசாசு அவனை பிடிச்சி போன நிலைமை இல்ல. சிறு வயது முதல் இந்த அசுத்தாவி இந்த குழந்தையிலிருந்தே பிடிச்சுக்கிட்டு சத்தமில்லாத உலகத்தில் இந்த பிள்ளையை ஆழ்த்தி தனக்கு விருப்பமான இடத்துல விருப்பமான நேரத்துல அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் பயங்கரமா அலைகழித்து நுரை தள்ளி பல்கடிக்க வைத்து சோர்ந்தாக்குது. இது வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு டயக்னோசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, எவ்வளவு நேரம் இருக்கும்? லூக்கா 9:39 சொல்லுது, அவனை படிங்க, அது 9:30
அப்பொழுது அவனை
விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. விட்டு போறதே கஷ்டம், போறது இல்ல, அவனே தான் இருக்கும், போறதே கஷ்டம். அவனை போனாலும் என்ன பண்ணும் இந்த வார்த்தை? இங்க பாருங்க என்ன வார்த்தை, அவனை கசக்கின பிந்து, கசக்கி நொறுக்கின பிந்து, அப்பத்தான் போகும். சேட் இல்ல, இந்த மாதிரி கண்டிஷனை பார்த்துருக்கீங்களா? மிரண்டுதான் போனேன். வெரி சேட், வெரி சேட். ஒரே புள்ள, இமேஜின் த ஃபாதர், சொல்லி முடியாத வியாகுலப்பா, நமக்கானாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு இப்படி ஆகுதே. ஒரு நல்ல பொறுப்புள்ள அப்பா தான், ஏன்னா அந்த புள்ள இன்ன இருக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவர் காப்பாத்திட்டு வந்ததுனால தான். நம்ம உடம்புல சுகவீனத்தை பார்க்கறதே நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. நம்ம ஜிஆர்டி ஸ்கூல்லலாம் பார்க்குறோம், தாங்க முடிய மாட்டேங்குது. இது வந்து ஆவி மனுஷனை மனிதனை ஆத்மாவை சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி, அப்பா பிஷப் ஹால் என்றவர் நரகத்துக்கு வெளியில ஒரு பெரிய கொடுமைன்னா இதான், இப்படிப்பட்ட ஒரு கொடுமை தான், கொடுமை தான். இந்த மனுஷன் இப்படி ஒரு பிள்ளைய இப்படி ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு? இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு, இயேசு பேய்களை விரட்டோன்னு கேள்விப்பட்டிருக்காரு, அவர் இங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு உடனே வேக வேகமா தன் பிள்ளைய கூட்டு வர்றார். வந்து திரளான கூட்டத்தை பார்க்கிறாரு, ஒரே சந்தோஷம். ஓ இருப்பாருன்னு வந்து பார்த்தா அவர் இல்லை, அவர் மலைக்கு போயிட்டாருங்க, அவர் இல்லை, 9 சீஷர்ங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இதை உடனே சரி நம்ம என்ன பண்றது, போயிடலான்னு போறாரு? இல்லை, வெயிட் பண்றாரு, வெயிட் பண்றாரு, வரட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருவேளை அவங்க சீஷர்களுக்குள்ள மற்ற ஜனங்களுக்குள்ள ஒரு பேச்சு, இயேசு மாத்திரம் இல்லைங்க அவங்களுடைய சீஷர்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 10வது அதிகாரத்தில் அவங்களுக்கு வல்லமை கொடுத்து அனுப்பிச்சார், நீங்கள் போய் பேய்களை விரட்டி அற்புதங்களை செஞ்சு தேவ ராஜ்யத்தை பிரசங்கிங்கன்னு. அங்கே பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கலாம் கூட்டத்தில், அந்த அன்றே இருக்கிறார் பாருங்க, எங்களுக்கு சொந்தக்காருக்கு ஒருத்தர் பேய் பிடிச்சிருந்துச்சு, அவர் தான் விடுதலை படுத்தினார், அந்த ஜூடாஸ் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு அவங்கள காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அப்பா சும்மா இருக்க முடியல. இவர் வந்து என்ன பண்றாரு, ஐயா டீச்சர்களே, இயேசு இல்லை, அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம், என் பையனுக்கு சுகம் கொடுங்க, என் பையனுக்கு சொஸ்தம் பண்ணுங்க, இந்த பேயை விரட்டுங்க, பாருங்க என்ன கொடுமையா இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்கும் போது என்ன ஆச்சு, 16வது வசனத்தில், அதை துரத்திவிடும்படிக்கு உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று, கூடாமல் போயிற்று, கூடாமல் போயிற்று. உங்களுக்கு புரியுதா ஏன் இப்போ வேத பாருங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு? ஏன் வேத பாருங்கள் தர்க்கம் பண்ணல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்போ என்ன ஆகுது, இப்போ ஒரு மாஸ்டர் இல்லை, இவங்க அற்புதம், மாஸ்டர் வந்து எல்லா அற்புதங்களும் செஞ்சு ஜனங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இவர் தான் மேசியான்னு நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த சீஷர்கள்னால அவங்களுடைய சொந்த அவிசுவாசனால செய்ய முடியாம போச்சு, அதனால கிடைச்சிச்சு சான்ஸ் இந்த வேதப்பாளர்களுக்கு, உங்க மாஸ்டர் தான் மேசியாவா, அவருக்கு சகல வல்லமையும் இருக்கிறதா, எல்லாத்தையும் சுகம் அடிக்கக்கூடிய வல்லமை இருக்கா, அவருடைய பிரதிநிதிகளா நீங்க, எங்க போச்சு உங்க வல்லமை, இங்க கொடுங்க சுகத்தை, ஊரெல்லாம் இப்படியா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த பண்ண முடியலையே உங்களால அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தர்க்கம் பண்ணி, நீங்க எவ்வளவு பொய்யான ஆளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா, பாருங்க ஒன்னு அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணி, அது மாத்திரம் இல்ல திரளான ஜனங்களையும் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் ஜனங்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை எப்படியாவது வீழ்த்தணும், அவரை குறைப்படுத்தணும். அதுக்கு ஜனங்களும் அவங்க சீஷர்களும் என்ன பண்றது, பண்ணி பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இந்த வேத பாடல்கள் எதிர்க்கிட்டு ஒரே தர்க்கம், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரே அவமானம், கூட்டம் இருக்கிற கூட்டமும் ஒருவேளை ஒரு தவறா வேத பாடல்கள் சொல்ற மாதிரி ஒரு நிலைமையான ஒரு டென்ஸ்டு சீன், ஒரு டென்ஸ்டு சீன். ஒரு ஒரு மேட்ச்ல வந்து இப்போ ஒருத்தர் வந்து எல்லா சிக்ஸரும் அடிக்கிறவர் ஒருத்தர், இப்போ அவர் அந்த மேட்சுக்கு வரல, மற்ற எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு சீன், ஒரு சேட் சீன். இப்போ என்ன பண்ணுறது, எல்லாரும் முன்னாடி மாஸ்டர் இல்லை, இப்போ எல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு டைட் ஸ்பாட்டில் சீஷர்கள் இருக்கிறாங்க, ஜனங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தர்க்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சீஷர்கள் குழம்பி இருக்கிற நேரத்தில் இப்படியே ஏறெடுத்து பார்த்தா மாஸ்டர் மலையிலேருந்து இறங்கி வரார், எப்படி இருக்கும் அந்த சீன். அதனால தான் ஆச்சரியப்பட்டு, மிகுந்த ஆச்சரியப்பட்டு, இது வந்து கரெக்டான நேரத்தில் த நிக் ஆஃப் த மூமெண்ட் இல்லைங்களா, நிக் ஆஃப் த மூமெண்ட், காப்பாற்ற வேண்டிய நேரத்தில், தற்காக்கிற நேரத்தில் நிக் ஆஃப் த மூமெண்ட். உதாரணத்துக்கு என் பையனை யாரோ ஒரு அஞ்சு பேர் வந்து மிரட்டிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும்போது நான் வந்து அங்கே நின்னேன்னா எப்படி அந்த அஞ்சு பேர் என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஆச்சரியம், ஒரு சினிமாவில் வர மாதிரி கரெக்ட் மூமெண்ட்ல ஒரு அவர் வர அவரை ஆச்சரியமாக பார்க்கிறாங்க, ஆச்சரியமாக வந்து பாருங்க கரெக்டா செய்ய வேண்டியதை செய்யறார். என்ன தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என் சீஷன் கிட்ட, ஏன் கிட்ட பேசுங்க, நம்ம பேசுவோம், அவங்க கிட்ட ஏன் போய் இது பண்றீங்க, ஏன் கிட்ட பேசுங்கன்னு உடனே அவங்கள தற்காக்கிறார். ஓகே, இந்த சூழ்நிலையை பார்த்தோம், இந்த அற்புத நடக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த பையனுடைய பயங்கரமான நிலைமை. அடுத்ததாக இயேசுவுடைய அற்புதத்தை நாம் பார்க்கும், 19வது வசனம் படிங்க.
அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்.
உங்க சீஷர்களால் இதை செய்ய முடியாம போச்சு, அதுக்கு அடிப்படையில் இந்த வேத பாரகர்கள் அவங்க கிட்ட தர்க்கம் பண்றத பார்க்கும் போது ஆண்டவர் வந்து அவருக்குள்ள இருந்து ஒரு பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு பெரிய கடிந்து கொள்ளுதல் வருது. யார கடிந்து கொள்றாரு, எல்லாரையுமே, அங்க இருக்கிற ஜெனரேஷனே அவர் கடிந்து கொள்றாரு. பாருங்களா, விசுவாசம் இல்லாத சந்ததியே தகப்பனுடைய பிரசன்னத்திலிருந்து எவ்வளோ பெரிய வேலையை செய்வதற்காக வந்த தான், எவ்வளோ கஷ்டமான வேலையை செய்வதற்காக வந்த தான், தகப்பன் தன்னை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி, இந்த ஜனங்களை நீ மீட்கணும், இவர்களுக்காக நீ மறிக்கணும், உன்னை விசுவாசித்து இவங்க ரட்சிக்கப்படணும்னு அவர் அனுப்பி, அவரை ரெடி பண்ணி அவர் அனுப்பியிருக்கும் போது எவ்வளோ கொடுமையான ஒரு நிலைமைக்கு அவர் உற்சாகப்படுத்தி அந்த நிலையிலிருந்து அவர் கீழே வராரு. கீழே வந்து இந்த மக்கள் கிட்ட பார்க்கும்போது என்ன பார்க்கிறாரு, இந்த ஒரு குருட்டான வேத பாரகர்களும் அறகுற விசுவாசம் உள்ள சீஷர்களும் இந்த கஷ்டப்படுற தகப்பனையும் பார்த்து அவருக்கு இந்த ஒரு ஒரு கடிந்து கொள்ளுதல் வருது. முழு ஒரு ஒரு அவிவிசுவாசம் நிறைந்த ஒரு சமுத்திரம் மாதிரி இந்த சந்ததியை பார்க்கிறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஓ இங்கிலீஷ்ல வருது, ஓ ஃபேத்லெஸ், ஒரு ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசம் இல்லாத, மத்தேயு 17 பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, மாறுபாடு உள்ள விசுவாசம் இல்லை உங்களுக்கு, விசுவாசமே இல்லை உங்களுக்கு, அப்படிப்பட்ட மக்கள் தான் நீங்க. விசுவாசம் இல்லைன்னா எப்படித்தான் இருப்பீங்க, மாறுபாடா தான் இருப்பீங்க, நீங்க கோணலா தான் இருக்கும், நீங்க பாக்குறது எல்லாமே கோணலா தான் பார்ப்பீங்க, கோணலா தான் வாழ்வீங்க, கோணலா தான் சிந்திப்பீங்க. ஏன்னா விசுவாசம் தான் உங்களை ஒழுங்கா இருக்க வைக்கும், விசுவாசம் தான் ஒழுங்கா சிந்திக்க வைக்கும் ஆண்டவரை பத்தி. எல்லாமே உங்க வாழ்க்கையில கோணலா இருக்கிறதுக்கு, சந்ததியே கோணலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, விசுவாசம் இல்லை உங்களுக்கு. விசுவாசம் இல்லாத ஜெனரேஷன், அவர் பொறுமையே இழக்கிற மாதிரி ஜெனரேஷன், விசுவாசம் ஒரு சந்ததியேனா அந்த காலத்துல, அந்த காலகட்டத்துல வாழ்ந்த யூத மக்கள் இந்த இவங்களும் சேரும், இந்த வேத பாரகர்கள் இவ்வளவு வேதம் தெரிஞ்சு வேதம் அறிஞ்சு இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு தான் செஞ்ச காரியங்களையும் எல்லாம் பார்த்து விட்டோம், அவங்களுக்கு விசுவாசம் வரல. இவ்வளவு சத்தியங்களை கேட்டுட்டோம், அவங்களுக்கு விசுவாசம் வரல. அந்த விசுவாசம் வராதனால இன்னமும் அவங்க கோணலா தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கற்பனை வார்த்தைக்கு அவருடைய இயற்கைக்கு கோணலா தான் இருக்கிறாங்க. இன்னமும் வரல விசுவாசம். அதே அந்த சீஷர்களும் அவங்களுடைய அவிசுவாசத்துக்கு தான் பாக்குறோம் இல்லைங்களா. இன்னமும் அவங்க அவிசுவாசம் இல்லாத சந்ததியை எல்லோரையும் கடிந்து கொள்றாரு, கடிந்து கொள்றாரு. இந்த சீஷர்களும் அந்த அவிசுவாசத்துல மூழ்கி இருக்கிறத அவர் பார்க்கிறார். அது மாத்திரம் அது கடிந்து கொள்றது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஒரு இதயமே ஒரு நொறுங்கி போற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன சொல்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களோடு இருக்கணும். இப்பதான் அவரு மோசேவோட எலியாவோட இருந்து ஆனந்தமா சந்தோஷமா இருந்துட்டு வந்தார். இப்ப கீழே வந்து பார்த்தா வேற யாரு கூடயாவது இருக்கலாம்னு இருக்குது. உங்களோட எவ்வளவு காலம் நான் இருக்கிறது, இப்படி இருந்தோம் இன்னும் எவ்வளவு காலம் உங்களோட பொறுமையா இருக்குது, எப்ப நீங்க நம்ப போறீங்க, எப்பதான் நீங்க மாற போறீங்க, எப்பதான் கோணல விட போறீங்க நீங்க, எம்மட்டு வேற கம்பெனி இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே, உங்களோட எது வரைக்கும் இருக்கிற இல்லைங்களா. வெறுத்து போறதுன்றது சில இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்காது. பாருங்களேன், அவருடைய பொறுமையை இழந்து பேசுகிற ஒரு வார்த்தைகள் தன் மனுஷிகத்துல ஒரு ஒரு பேர்டுனா உன் கூட இருக்கிறதே ஒரு பாரமா பாக்குற, ஒரு பாரமா, ஒரு பெத்ததிக்கு ஒரு பரிதாபமான ஸ்டேட்மெண்ட். முழு காஸ்பல்ஸ்ல இந்த மாதிரி இயேசு பேசுனத, இவங்களுடைய உணர்வில்லாத தன்மை, இவங்களுடைய அவிசுவாசத்தன்மை, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, அறியாம உலக பிரகாரமான நிலைமை, கோணலான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து அவரு ஒரு வெறுத்து போற மாதிரி இல்லைங்களா. எது வரைக்கும் அவ்வளோங் சரீரமா நான் உன்னோடு இருப்பேன், விசுவாசம் இல்லாத கோணல். இது விசுவாசம் இல்லாத கோணல் ஆன சந்ததி வந்து பைபிள்ல நிறைய இடங்கள்ல வரும். இது ரெண்டுமே தொடர்புடையது. சங்கீதம் 95:9, இஸ்ரவேல் ஜனங்க கோணலான ஜனங்களாக ஆண்டவரை நம்பாம முறுமுறுத்துக்கிட்டு அடிக்கடி தவறாவே செஞ்சுக்கிட்டு இருந்தது. காரணம் வந்து அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம போனதுனால. விசுவாசம் இல்லாம போச்சுன்னா கோணலாதான் நம்ம இருப்போம். இது ரெண்டு சங்கீதத்திலையும் உபாகமம் 38:20 அப்படித்தான் கடிந்து கொள்றாரு, விசுவாசம் இல்லாத கோணலான சந்ததியே. ஏன்னா இது ரெண்டும் பிரிக்க முடியாது, தொடர்புடையது. ஓகே, அதை கடிந்து கொண்டு அவருடைய சொல்லிட்டு சரி எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன், பிதாவே என்னை உடனடியாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு மலை மேல போயிடல அவர். பாருங்கள, பொறுமை இழக்க வச்ச ஜாதி தான் நம்ம. தேவகுமாரனுக்கு எல்லையற்ற பொறுமைன்னு படிக்கிறோம், அவரையே பொறுமை இழக்க வச்சுட்டோம். பாருங்களேன், இதெல்லாம் நம்ம தலை தான் குளிஞ்சுக்கணும். இன்னும் அவங்கள திட்டினாருன்னு நினைக்கிறோம். நம்ம ஒழுங்கா நம்ம கிட்ட நமக்கு மத்தியில் அவர் இன்னைக்கு இருந்தா என்ன சொல்லியிருப்பாரோ. எது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எது வரைக்கும் உங்க வாழ்க்கைக்கு நேராகாது, கோணலா தான் இருக்கும், எது வரைக்கும் நீங்க விசுவாசம் இல்லாம இருப்பீங்க, நம்மள எப்படி கடிந்து கொள்ளுவாரோ தெரியல. சாட்டையில கூட அடிச்சிருவார். ஓகே, அவர் போயிடல பாருங்களேன், போயிடல. 19 அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். உங்க கூட இருக்க எனக்கு பிடிக்கலதான், உங்க கூட இருக்கிறதுக்கு தாங்க முடிய பெரிய பாரமா தான் இருக்கிறீங்க, உங்ககிட்ட தாங்கித்தான் இருக்கணும். ஆனா என் பிதா கொடுத்த கட்டளை இருக்கே, அவர் கொடுத்த காரியத்தை நான் நிறைவேற்றணுமே, மீட்பின் பணியை நிறைவேற்றணுமே. இருக்கவே முடிய மாட்டேந்தே உங்க கூட விசுவாசம் இல்லாத கோணலான மக்களே. ஆனா என் பிதாவுடைய வேலையை செய்யணுமே, காருண்யத்தின் ஊழியத்தை செய்யணுமே, கொண்டு வாங்க, அவனை கொண்டு வாங்க. 9 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 20 கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். வந்த உடனே இயேசுவை பார்த்த உடனே திருப்பியும் ஸ்டார்ட் இல்லைங்களா. அலைகழித்து கீழே விழுந்து நுரை தள்ள ஆரம்பிச்சான். இயேசு உடனடியாக திடீர்னு அற்புதம் செஞ்சிருக்கலாம் இல்ல, அவர் பாருங்களா ஆச்சரியமா என்ன கேட்கிறாரு, கேள்வியை கேட்கிறாரு. இது எது வரைக்கும் எவ்வளவு நாள் அவனுக்கு இப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. அந்த அப்பாவை யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா ஐயோ திடீர்னு டென்ஷனா புள்ள அப்படி உழுவதுன்னும் போது எது வரைக்கும் இருந்தா என்னங்க செய்ய முடியுமா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு டென்ஷன்ல தான் இருப்பாரு. ஆனா அவரு அப்படி இல்லாம அவர் பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுக்கிறாரு, 22
நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான்.
ஒரு வேண்டுதலோடு மன்றாடுதலோடு ஆண்டவரே இவனுக்கு சிறு வயது எத்தனை நாள் இருந்துச்சு இது டாக்டர் கேட்கற மாதிரி கேட்கிறாரு இல்லைங்க, டாக்டரை தானே கேட்பாரு உடம்பு சரியில்ல எத்தனை நாள் இது இவனுக்கு சிறு வயதுல இருந்தே இருந்துச்சு. இது மாத்திரம் இல்லை, இவனை கூட்டு போய் நெருப்புலையும் தண்ணிலையும் போட்டு சாகடிக்க பாக்குது. உங்க டீச்சர் கிட்ட நான் கொண்டு வந்தேன், உங்களுடைய பிரதிநிதிகள் தான், ஆனா அவங்களால செய்ய முடியல. அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்க்கும்போது இந்த ஜனங்களுடைய அவியவங்களும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க மேசியா இல்ல அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அவங்க அவிசுவாசத்தை பார்க்கும்போது உங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை குறைவாயிருச்சு, குறைவா இருக்கு. உங்களால செய்ய முடியுமா கேக்குற, உங்களால் செய்யக்கூடுமானால் சொஸ்தமாக்குங்க, தயவு காட்டுங்க, பிளீஸ் பிட்டியஸ் இறக்கம் காட்டுங்க. இயேசுக்கு இறக்கம் காட்ட சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு அதுக்கு 23 வசனத்தை, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால், ஆனால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தமிழ்ல ஒரு காரியத்தை விட்டுட்டாங்க, இங்கிலீஷ்ல வந்து உன்னால் கூடுமானால், உங்களால் கூடுமானால் அப்படின்னாரு இல்லைங்களா. அதை இயேசு ரிப்பீட் பண்றார், என்னது என்னால் கூடுமானாலா அப்படின்ற மாதிரி, யார்கிட்ட பேசுறன்ற மாதிரி, என்னால் கூடுமானால் அப்படின்னு. அதுக்கு அதுக்கு அடுத்தது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்களேன். என்னால் கூடுமானால் அப்படின்னு கேட்கிறியா, இயேசு என்ன சொல்றாருன்னா என்னால் கூடுமானால் என்னுடைய வல்லமை குறித்து நீ சந்தேகப்படுற, என்னுடைய என்னால முடியாதுன்னு நீ சந்தேகப்படுற. நான் உனக்கு என்ன சொல்ற, பிரச்சனை என்னுடைய வல்லமையில இல்லப்பா, என்னால கூடும்ன்றதுல இல்ல, உன்னால விசுவாசிக்க முடியுமா, உன்னால விசுவாசிக்க முடியுமா, உன்னால இந்த அவிசுவாசம் நிறைஞ்ச சந்ததியிலிருந்து உன்னை உயர்த்தி நம்ப முடியுமா. அவிசுவாசமான சந்ததி, உன் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அவிசுவாச மக்கள் தான், ஒரே அவிசுவாசமான ஜெனரேஷன் தான், அதுல இருந்து உன்னை உயர்த்திக்கிட்டு உன்னால நம்ப முடியுமா, அதான் கேட்கிற, உன்னால விசுவாசிக்க முடியுமா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இந்த வாழ்றதெல்லாம் அவிசுவாசம் கோணலான மக்கள் தான், அவங்கள விட நீ மேல உயர்வியா, அவங்கள விட மேல உயர்ந்து நீ நம்புவியா, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்னா இந்த வசனத்தை ஒண்டி எடுத்துக்கிறது சில பேர் இல்லைங்களா, ஆட்டோல போட்டுக்கிறது, வீட்டுல போட்டுக்கிறது, எங்க சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் ஒன்றும் பாக்குறது இல்ல. திடீர்னு பைபிள் வசனங்களை எடுத்து அங்கங்க போட்டுக்க கூடாது. எந்த சூழ்நிலைன்னு சொன்னார், என் பையன் ஹோப்லெஸ்ஸா இருக்கிறான், உன் சீசர்னாலையும் முடியல, உங்களால முடியுமான்னு கேட்கிறாரு இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில் எல்லாம் கூடும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் பார்க்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு அதுக்கு, உடனே அவருடைய தப்ப உணர்ந்து அவருடைய குறைய உணர்ந்து, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கள் இல்லைங்களா. இந்த அவிசுவாச சந்ததி, இந்த அவிசுவாச சீஷர்களுக்கு மத்தியில உடனே அவருக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு. இயேசு என்ன சொல்ற, விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்பா, என்ன கூடும்ன்றது பிரச்சனை இல்லை, உன்னால விசுவாசிக்க முடியுமான்றது தான் பிரச்சனை. ஐயோ விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா இந்த சந்ததியில நானும் ஒருத்தன், எனக்குள்ளேயும் எஞ்சி இருக்கிற அவிசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசமும் இருக்கு, எஞ்சி இருக்கிற அவிசுவாசமும் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, என்ன விசுவாசத்தை சரி பண்ணுங்க. இது வரைக்கும் தன் மகனுக்கு ஜெபம் பண்ணாரு, இப்ப யாருக்கு ஜெபம் பண்றாரு, அவருக்கும் ஜெபம் பண்றாரு. என் பிரச்சனை, என் பாவம் அவிசுவாசம், என்னுடைய அவிசுவாசத்தை சரி பண்ணுங்க ஆண்டவரே. ரெண்டுக்கும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, 25 வசனத்தில் படிங்க, 25:26.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை ஏற்றுக்கொண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அடக்கினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான்.
உடனே ஒரே வார்த்தை தான், அதற்ற அவனை விட்டு வெளியே போ, மீண்டுமாக அவனுக்குள்ள வராத. இன்னமே இந்த பாடி இந்த ஆத்மா உனக்கு பாட், நீ இதுக்குள்ள வரவே முடியாது. நிரந்தர தீர்வு இல்லைங்களா, நிரந்தர விடுதலை. அவனை விட்டு வெளியே போ, அவனுக்குள்ள மீண்டுமாக வராத. அந்த ஆவி தன்னுடைய இதுல கோபத்துல என்ன பண்ணுது, இது வரைக்கும் ஊமையா இருந்தது, இப்ப உடனே சத்தத்தை போட்டு அவனை அலைகழித்து அவனை விட்டு வெளியே போச்சு. அவன் திருப்பியும் அந்த சோர்ந்து போன செத்து போன செடி மாதிரி கீழே விழுந்து மூச்சு கூட வருதா தெரியல, மூச்சு கூட சக்தி இல்லாமல் விழுந்திருக்கும் போது சில பேர் அந்த கூட்டத்துல என்ன நினைச்சாங்க, ஒருவேளை செத்துட்டானா செத்து போயிட்டானான்னு நினைச்சாங்க. ஏசு அவன் கையை பிடிச்சி தூக்கி அவன் பிதாகிட்ட கொடுக்குறான், பிதாகிட்ட கொடுக்குறான். ஓகே, அதை கொடுத்த உடனே அந்த அப்பா தாயிருக்கக்கூடிய ஆனந்தம் சந்தோஷம் நம்மளாம் கற்பனை தான் பண்ண முடியும். ஆண்டவரே சீஷர்கிட்ட கொண்டு வந்து அவனால முடியல, உமால கூடுமானால் செய்யும் அப்படின்னா உனக்கு அவிசுவாசத்தை சுற்றி காமிச்சார். உனக்கு இருக்கிற அவிசுவாசம் கூடுமானால் இல்லப்பா, உன்னுடைய பிரச்சனை நீ சரி பண்ணணும். உன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன உடனே உடனே ஜெபம் பண்ணி அதை திருத்திக்கிட்டு மனம் திரும்பி கூடுமாண்டவர் என்ன நான் நம்புகிறேன் அவிசுவாசத்துக்கு உதவி செய்யுங்கான்னு உடனே ஆண்டவர் அதிகாரபூர்வமாக வெளியே போ, அவனுக்குள்ள வராது. கடிந்து கொண்டு அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போய் அந்த பிள்ளைய தூக்கி லூக்கால சொல்றாரு, இ பிரசன்டட் இன் டு த ஃபாதர், உயிர் பொழைத்து அந்த அப்பா கிட்ட திருப்பி கொடுத்தார். ஓகே, இதான் அந்த பகுதி அந்த நிகழ்ச்சியுடைய விளக்கம். மூணு காரியத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எந்த சூழ்நிலையில் இருந்தது. ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது வேத பாருங்கள் சீஷர்களோடு தர்க்கம் பண்ணிக்கிட்டு திரளான கூட்டம், அந்த சூழ்நிலையில் அந்த அப்பா அந்த பையனுடைய பயங்கரமான நிலைமையை பார்த்தோம். அடுத்ததாக ரொம்ப கொடுமையான நிலைமை. மூன்றாவதாக இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தோம். சில பயன்பாடுகளை நம்ம படிச்சு முடிக்கணும். இதுக்கு தொடர்ச்சியா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, இயேசு வந்து அந்த சீஷர்களுக்கு விசுவாசத்தை பற்றி பாடங்களை சில கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், அந்த பாடங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா விசுவாசத்தின் முக்கியமான பாடம் இதுல இருக்கு, அதை அடுத்த வாரம் படிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம படிக்கிற பாடங்கள் என்ன, ஒரு பேட் நியூஸ் இருக்கு, ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. பெற்றோர்களா இருக்கிற நமக்கு ரெண்டு பாடங்கள் இருக்கு, இந்த நாலு காரியங்களை பார்க்கணும். ஒரு பேட் நியூஸ், என்ன பேட் நியூஸ், இந்த இதுவே மத்தேயுவே ஒரு காஸ்பல் இல்லைங்களா, குட் நியூஸ் எல்லாத்திலையும் குட் நியூஸ். மேத்யூ எழுதுற ஒரு வசனம், ஒரு சாப்டர், ஒரு நிகழ்வோ என்ன போட்டிருக்காரு, அதுல குட் நியூஸ் எங்க குட் நியூஸ் இருக்கு. ஆனா முதல்ல பேட் நியூஸ் அவர் சொல்லுவார், பேட் நியூஸ் காஞ்சி குட் நியூஸ் நமக்கு வரும் இல்லைங்களா. முதல்ல பேட் நியூஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது இருக்கிற பேட் நியூஸ் என்ன, இந்த காட்சி வந்து கடவுள் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அழியக்கூடாது இல்லைங்களா. அவருடைய திட்டம் நம்மள மகிமை கொண்டு போகணும், நம்மளை அதிக அதிகமாக தெய்வீகமாக பரிசுத்தமாக சந்தோஷமாக பரலோகவாசிகளாக மாற்றி நம்மளை கொண்டு போகணும். பிசாசு நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கு, அதிக அதிகமாக நம்மளை என்ன பண்ணணும் சரிங்களா, பிசாசு நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும்ன்றதுக்கு இந்த பையனுக்கு பையனுடைய நிலைமை ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல காட்சி. பிசாசு என் வாழ்க்கையில் என்ன திட்டங்க வச்சிருக்குது, உங்களை பிசாசு இந்த பையன் நிலைமைக்கு கொண்டு போகணும். அதான் ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன், ஒரு படமாக. சில நேரங்களில் பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ தெரிஞ்சவங்க ஒரு பையன் வந்து ரொம்ப மோசமாக தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் ஏதோ வியாதி வந்து செத்துட்டான் மோசமாக போயிட்டான்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், பார் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுட்டு பார் இதை பார்த்து படிச்சுக்க எப்படி ஆயிட்டான் பார், இது இப்படி இருந்தால் அதுதான் தான் அப்படி போயிட்டான், உஷாராரு ஜாக்கிரதையா நம்ம சொல்றது இல்லை நம்ம வீட்டில். அதே மாதிரி தான் இந்த காஸ்பல்ல இந்த பையனுடைய விவரம் ஏன் இவ்வளவு கொடுமையா நம்மளால சகிக்க முடியாம போட்டிருக்கிறதுக்கு காரணம், பிசாசு அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை இப்படித்தான் பண்ண பார்க்க, இந்த உலகத்திலேயே பண்ண முடியும் நான் இப்படி பண்ணோம், இல்லைன்னா இந்த உலகத்தை கடந்து நரகத்துல தூக்கிட்டு போய் உங்களை இப்படித்தான் பண்ணணும்னு பார்க்க. ஒண்ணு ஆண்டவர் திட்டம் வச்சு உங்களை பரலோகவாசி ஆக்கி அவருடைய மறு அவருடைய சாயலை புதுப்பித்து உங்களை உன்னத பரலோகத்துக்கு கொண்டு போக பார்க்கிறார். சாத்தா வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கீழே தள்ளி 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 இந்த நிலைமைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா புலன்களையும் கெடுத்து அறிவை கெடுத்து சிந்தனையை கெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த உலகத்திலேயே நீங்க சாகத்துக்கு முன்னாடி சில பேர் இப்படி ஆயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, குற்ற மனசாட்சியில் இதுலயும் இந்த மாதிரி ஆயிடுவாங்க, கை பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க, இங்கேயே அப்படி செஞ்சிடும் இல்லைன்னா உங்களை நரகத்தை கூட்டு போய் இப்படி செஞ்சிடும், இதை முன்னாடியே பார்த்துக்கங்க, இப்படி நீங்க ஆகணுமா இப்படி நீங்க ஆகணுமா, இதான் ஒரு பிக்சர், ஒரு வார்னிங். இந்த பையனை நல்லா கவனிச்சு பாருங்க, இதுதான் சாத்தானுடைய சித்தம். இதுதான் சாத்தானுடைய திட்டம். இந்த பையனை டார்ச்சர் பண்ணி நுரைத்தல் கடைசியில தள்ளி தள்ளி அவனை ரெண்டு மூணு பீஸா அழிச்சு அவனை எப்படியாவது அக்னி கடல்ல தள்ளணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பிசாசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கு, இன்னைக்கும் அவங்க வாழ்க்கையில இருக்குது, இன்னைக்கும் அவங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவனுடைய ஒரே நோக்கம், அவனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சுகத்தோடு இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு இல்லை, இப்படி ஆகணும். அதான் அவனுடைய நோக்கம். உங்க மேல பயங்கர ஒரு மார்ட்டல் எனிமி, ஒரு பரம்பரை விரோதி மாதிரி இருக்கிறான். ஏன் அவனுக்கு என் மேல அவ்வளவு விரோதம்னா, நீங்க தேவ சாயலா படைக்கப்பட்டதுனா, தேவ சாயலா இருக்கக்கூடிய தேவனுடைய சாயல் தான் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் நம்ம கொடுக்குறது இல்லைங்களா. நம்ம சிந்தனை அதிக அதிகமா சிந்திக்க சிந்திக்க ரீசன் பண்ண நம்முடைய பார்வை, நம்முடைய புலன்கள், சென்சஸ், நம்ம தேவ சாயலா மாற மாறத்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அவனுக்கு அந்த சாயலை எந்த அளவுக்கு கெடுத்து அழிச்சு அவனுடைய அந்த தேவ சாயலை இல்லாத படிக்க உங்களை அழிக்கணும், அதைத்தான் அவனுடைய நோக்கம், அதைத்தான் அவங்க வாழ்க்கையில செய்ய பார்க்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இணைந்து விசுவாசத்துல அவளோடு இணைந்து பரிசுத்தாவி உங்களுக்குள்ள குடியிருந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நீங்க வளர்ந்தவர்களா இல்லாம இருந்தா, எபேசியர் இரண்டாவது அதிகாரம் சொல்லுது நீங்க பிசாசுடைய கட்டுப்பாடு தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஆதாயத்தின் பிரபுவின் கட்டுப்படுத்தப்பட்டு அவனுடைய போக்குக்குத்தான் நடத்தப்படுகிற அலகளிக்கப்படுகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில. அங்கேயும் இங்கேயும் ஒரு இது இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம, மாறுபாடால சந்ததியோடு போயிட்டு நீங்க அப்படி ஆறுத்து காரணம் என்ன தெரியுமா? சாத்தா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுனாலதான். அவனுடைய குறிக்கோள் உங்களை இங்க கொண்டு போகணும். இந்த பையனை நினைச்சு காட்சியை நினைச்சுக்கங்க. அந்த பையன் மாத்திரம் நிலைமை இல்ல, உங்க நிலைமையும் அப்படித்தான் ஆக போகுது. இதே தான், இதுக்குத்தான் அவன் உங்களுக்கு கொண்டு போறான், இங்கத்தான் கொண்டு போறான். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளா இல்லாத எல்லோருமே, தேவனுடைய பிள்ளைகளா வாழாத எல்லாருமே பிசாசின் பிள்ளைகள் தான். எபேசியர் ரெண்டு சொல்லுது, பவுல் சொல்றார் ரெண்டு கொரிந்தியர்ல, நாம் பிசாசுடைய தந்திரங்களை அறியாமல் இல்லையே சொல்றாரு. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளரணும்னா அவன் என்ன பண்ண பாக்குறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அறியாம இல்லையே, நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவன் வந்து அவனுடைய தந்திரங்கள் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற வேஷங்கள் அவன் போடுற. இயேசு காலத்துல அவன் இப்படிப்பட்ட பயங்கரமான வேஷங்கள் பயங்கரமாக போட்டாலும் காலத்துக்கு ஏற்ற வேஷம், மனிதர்களுக்கு ஏற்ற வேஷத்தை தான் அவன் போடுறது. அவன் ஒளியின் தூதன் போல் கூட இருப்பான், சோதனைக்காரன். நம்மள வந்து ஏவாளை எப்படி சோதிச்சான்? ஆண்டவர் சொன்னாரு பறத்து சாப்பிடவே சாப்பிடாத, ஆனா உண்மையாவே ஆண்டவர் சொன்னாரா? அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆண்டவரை ஃபாலோ பண்ணணுமா? நம்மளை சோதிச்சு ஆண்டவருக்கு கீழ்படியாம செய்ய வைக்கும் என்ன நோக்கம் அவனுக்கு? எங்க கொண்டு போக பாக்குறான்? இந்த மாதிரி பைய மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு நாள் ஆக்கே ஆக்குவாங்க. இதாங்க செய்வான் அவன், பேச்ச கேட்டீங்கன்னா இதான் செய்வான், அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இதான் செய்வான். இதான் அவனுடைய நிலைமை. சோதனைக்காரனாக, ஒளியின் தூதனாக, பல வேஷங்கள்ல வடிவங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன், இன்பத்தை கொடுக்கிறேன், ஆனந்தத்தை கொடுக்கிறேன், பொருளாசையை கொடுக்கிறேன். சில காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி அடிமைப்படுத்தி அவனுக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணிக்குவான். ஒரே ஒரு டோர் கொடுத்தா போதும். வாழ்க்கையில எதுக்காவது டோரை கொடுங்க, ஒரு கோபத்துல டோரை கொடுங்க. எபேசியர்ல போட்டிருக்கு இல்லையா, கோபத்தை கட்டுப்படுத்தணும், கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தனியணும். அதுக்கு பண்ணலன்னா என்ன பண்றோம்? நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். அந்த டோரை கொடுத்து பாருங்க, நீங்க என்ன கொஞ்சம் கோவப்பட்டுறங்க அவ்வளவுதான். உங்களை அதை பயன்படுத்தி பயன்படுத்தி கீழே தள்ளி தள்ளி அலகழித்து உங்களை இந்த நிலைமைக்கு அவன் கொண்டு வரலன்னா பாருங்க. அவங்கிட்ட கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். இதுதான் அவனுடைய நோக்கம், தீவிர நோக்கம். அவன் வாழ்நாள் லட்சியம் அவங்க வாழ்க்கையில. நீங்க சாகத்து கூட இந்த நிலைமைக்கு வந்துடணும். சாகத்துக்கு முன்னாடியே அவங்களை செய்ய பார்ப்பான். இல்ல பொதுவான பராமரிப்பு உங்களை கட்டுப்படுத்தி சூழ்நிலை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா செத்த பிறகு உங்களை எப்படித்தான் செய்வான் பாருங்க. ஒரு ஒரு எடிக்ஷன்ல உங்களை கொண்டு போய், பல விதமான எடிக்ஷன் இல்லைங்களா, இச்சை எடிக்ஷன், அந்த எடிக்ஷன், அவனுக்கு இடம் கொடுங்களேன். இதுதான் உங்க நிலைமை, இதுதான் அவங்களுடைய எதிர்காலம், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஞானம், ரொம்ப தந்திரமா அவன் வேலை செய்வான். அவனை குறித்து நாம் அறியாம இருக்கக்கூடாது, ரொம்ப தந்திரமா வேலை செய்வான் பாருங்களேன். ஒரு வெளிப்பிரகாரமாக ஒரு வேஷம் போட, கிறிஸ்தவமா வேஷம் போடுறதுக்கு கத்துக் கொடுப்பான். கிறிஸ்தவனா நீங்க இருக்கிற மாதிரி வெளி ஷோவை போட கத்துக் கொடுப்பான். இன்னும் உலகத்தையும் பாவத்தையும் நேசிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய ராஜ்யத்துல வருகிற மக்களா இல்லாம வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போவாம விட மாட்டான். சாத்தானா நீங்க கட்டுப்படுத்தப்படுறீங்க. உங்க லைஃப் ஸ்டைல் ஏன் அநேக நேரங்களில் கீழே 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 போகுது? ஏன் கீழே கீழே போகுது? நீங்க இப்படியே ஆண்டவருடைய சாயலாக மருகமா ஆயிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சாயல் உலக இச்சைகள்னாலேயோ மாய்கள்னாலேயோ குறைஞ்சு குறைஞ்சு சாயல் போயிட்டு இருக்குதா? ஜாக்கிரதை எந்திரிச்சுக்காங்க, இங்கத்தான் போயிட்டு இருக்குது இல்லைங்களா? போய் கொஞ்சம் தூரம் பள்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சா இங்கேயே உஷாராயிக்க கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க போயிட்டு இருக்கிற பாதை இந்த பள்ளத்துக்கு போகுது. அந்த பள்ளம் தான் இந்த பையன். இப்படித்தான் ஒரு நாள் நீங்க ஆக போறீங்க, நீங்க ஆக போறீங்க. அவனுடைய எக்ஸ்போஷர்னு பிசாசுடைய எக்ஸ்போஷர் இங்க இருக்குது. அவன் என்ன செய்ய பார்க்கறான்? எல்லாம் தேவன் சாயலா கொடுக்கப்பட்ட நம்முடைய புலன்களை எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். நம்ம கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி, ஆவிக்குரிய உலக வேதம் போட்டிருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தின் பிரபு இந்த ஜன உலகத்தின் கண்களை குருடாக்கி இருக்கிறான்னு போட்டிருக்கு. தேவனுடைய மகிமை காணாதபடிக்கு, சுவிசேஷத்தின் மகிமை காணாதபடிக்கு, சபையினுடைய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, அவருடைய பரலோகம், மீட்பு, அதெல்லாம் பெருசே இல்லை. எல்லா உலகம் தான் பெருசு, எல்லா உலக இச்சைகள் தான் பெருசு. ஏன் ஆல்ரெடி உங்களை குருடாக்கிட்டாங்க? உங்களுக்கு அப்படி தெரியலையா? பைபிள் பெருசா தெரிய மாட்டேந்தா? சர்ச் பெருசா தெரிய மாட்டேந்தா? பரலோகம் உங்களுக்கு விசேஷமா தெரியலையா? ஏன் ஏன் இப்படி தெரியாம இருக்கிறதுக்கு? ஏன் உங்க புலன்களை அவன் ஆல்ரெடி பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐசைட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. பைபிள், வேதம், சபை எல்லாம் குறை குறையா போயிட்டு இருக்குதா? இங்க தான் போயிட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆல்ரெடி உங்க கண்ணில் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கேட்கும் போது தூக்கமா வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்குது. வேத வசனத்தை படிக்கிறதுக்கு இல்ல, உங்க காது அவனுக்கு சவுடாக்குன மாதிரி உங்க காதையும் சவுடாக்கிட்டு இருக்கான். ஆவிக்குரிய காது வசனத்தையே கேட்க விருப்பம். உலக காரியங்க எவ்வளவு நேரம் கேள், டிவியை எவ்வளோ நேரமும் பார், நியூஸை பார்த்ததே பார், பார்த்த சினிமா எவ்வளோ நேரம்னா பார். வசனத்தை கேட்கணும், ரொம்ப காதே கேட்க மாட்டேங்க. எப்படா முடியும்னு இருக்குது. ஆல்ரெடி உங்கள் காதில் வேலை செய்யுது. ஆல்ரெடி வார்த்தை பேச வாயிலேருந்து ஏதாவது ஆண்டவுடைய வார்த்தைகள் வருதா? அவங்களுக்கு வருதெல்லாம் நொறை தான் தள்ளுறது, நொறை தான் தள்ளுறது. வெறும் தேவையில்லாத பேச்சுங்களும் உலக பேச்சுங்களும் அவனாவசியமான ஜோக்ஸும், ஏதாவது ஆண்டவர் வசனம் வருதா? ஏதாவது ஆண்டவர் சத்தியத்தை பேசுவார் அவர் வாயில? அது வரவே வராது. வருதெல்லாம் நொறை தான், நொறை தள்ளிக்கிட்டு தான் அலகழிக்கிறது தான் சாத்தானுடைய இச்சைகள்னா. பலவிதமா அலகழிக்கிற மாதிரி அந்த வேஷத்துல தான் அவங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் அந்த பிக்சர், ஸ்பிரிச்சுவல் பிக்சர். நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, பார்த்து எச்சரிக்கையா இருங்க. ஆத்மாவுடைய மதிப்பு தெரியாத குருடாக்கி உங்களை, நித்தியத்தின் வல்லம், நித்தியத்தின் பாரத்தை தெரியாம உங்களை குருடாக்கி, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போதே நம்ம இறக்க போறோமேன்றதெல்லாம் பத்தி அக்கறை இல்லை. எல்லாம் உலகம் மாயத்தான். இன்னைக்கு சாப்பிட்டோமா, தோட்டமா, வந்தோமா, போனோமா, அவ்வளவுதான். பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்றான். ஜாக்கிரதை, இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போவான், கொண்டு போவான். அவனுடைய சோதனைகள்னால, கவர்ச்சிகள்னால, இதான் பிக்சர். இதை நல்லா பார்த்து படிச்சுக்கங்க. இங்கதான் கொண்டு போவான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எச்சரிச்சாச்சு, எத்தனையோ பேர் இங்க கொண்டு போயாச்சு. நீங்களும் இங்கதான் போக போறீங்க. இந்த பார்த்து எச்சரித்து கொள்ளுங்க. எச்சரிக்கை அடிங்க இந்த படத்தை பார்த்து. ஓகே, இது பேட் நியூஸ் தான், பேட் நியூஸ். இதை காமிச்சிட்டு குட் நியூஸ் தான் இருக்கு இந்த பாசேஜ்ல. என்ன குட் நியூஸ்? என்ன குட் நியூஸ்? இப்படிப்பட்ட பிசாசின் கட்டுப்பாடுல இருந்து உங்களை அறியாமையே கட்டுப்படுத்தப்படுகிற பாடல இருந்து பாருங்களேன். அவன் எங்க வேணுமோ உங்களை இழுத்துட்டு போறது, குருடாக்கி என்ன மாதிரி பாவத்துல உங்களை வாழ வச்சு, ஒரு உணர்வு இல்லாம வாழ வைக்கத்தான் வேலை. இப்படிப்பட்ட வஞ்சனையான பிசாசின் வல்லமையில இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துனால தான். அவர்னால மட்டும்தான் இந்த பிசாசுகிட்ட இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஒரே வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை. அவன் கிட்ட இருந்து வெளியே வா, அவனுக்குள்ள இன்னுமே போகவே கூடாது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இன்னுமே கிட்டையே வர முடியாது, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. வரவே வராது, அவனுக்கு கிட்டவே வராது. த பவர் ஆஃப் ஜீசஸ் எந்த மனுஷனையும் காப்பாற்றக்கூடியதான் அந்த குட் நியூஸ். இதுல டிசைபிள்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியல, இந்த வேத பாருதல்னால ஹேண்டில் பண்ண முடியல, இயேசுடைய வல்லமையான ஒரு வார்த்தை எங்கெங்கயோ சுகமடைய முடியாது, பிசாசு பிடிச்சவனை சுகமடையக்கூடிய வல்லமை இயேசுகிட்ட இருக்கு. நீங்க பிசாசு, இந்த பிசாசுனால கண்ட்ரோல் பண்ணப்படலாம், உங்க வாழ்க்கை அன்கண்ட்ரோலபிளா இருக்கலாம். என்ன செய்யறோம், என்ன வாழ்றோம், என்ன ப்ரையாரிட்டிஸ் தெரியாம ஒரு வல்லமை இது இருக்கலாம். இந்த காட்சி உங்க இதயத்துல விசுவாசத்தை ஏற்படுத்தணும். ஐயோ, என்னை பத்தி தானே இது சொல்லப்படுது, என் நிலைமை தானே, போக போக வயசு ஆக ஆக தேவசாயலா நான் மாறிட்டு போலியே, பரலோகத்துக்கு போற மாதிரி இல்லையே, நான் நியாய தீர்ப்பு சந்திக்கிற மாதிரி இல்லையே, என் உள்ளம் கீழே போயிட்டு பிசாசு தேவசாயல் அழிஞ்சு போற நிலைமையில் நான் இருக்கிறேன்னா அந்த பிசாசுக்கிட்ட இருந்து இவர் காப்பாற்ற முடியுங்க, இவர் காப்பாற்ற முடியும். இந்த நிகழ்வு இந்த காட்சி உங்களுக்கு மனசுல விசுவாசத்தை ஏற்படுத்தும். இவர்னால மட்டும்தான், இவருடைய வல்லமை மட்டும்தான், இவருடைய வல்லமை அன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்கு சுவிசேஷத்தின் மூலமா உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர் சொல்றார், என்கிட்ட வா, நான் உனக்கு காப்பாற்றுறேன். என்கிட்ட வந்தா மட்டும்தான் அந்த பிசாசு கிட்ட நீ தப்ப முடியும், இல்லைன்னா இதான் உன் நிலைமை, இப்படித்தான் ஆக போற. நீ என்கிட்ட வா, சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளை காப்பாற்ற முடியுங்க, காப்பாற்ற முடியும். அவர் எப்பேற்பட்ட ரட்சகர் பாருங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருந்தாலும் அவர் மனதுருக்கம் உள்ளவர். நான் வந்தா என்ன ஏத்துக்குவாரா, இவ்வளோ நாள் நான் வரலையே, அந்த அப்பா வந்து கெஞ்சிறாரு பாருங்களேன், எங்கள் மேல் இரக்கமாயிரும், கம்பேஷனேட் ஆயிரும். இயேசு வந்து அந்த காட்சியை பார்க்க, ஐயோ நமக்கெல்லாம் பார்க்க விரும்புமா, ஐயோ அப்படி இருக்கிறானேன்னு திரும்பி போயிடல இல்லைங்களா. அதான் வேகாகுலமா நுர தள்ளிக்கிட்டு துள்றான் இயேசு. அப்பவும் கேட்கிறாரு, எத்தனை நாளா இப்படி இருக்குன்னு. அவனுடைய பரிதபித்து, அவர் பிதாவுடைய பரிதபிக்குள்ள அவரும் போறார், போய் ஐயோ பாவமே பரிதபித்து உதவி செய்யறார். நீங்க அவர்கிட்ட வந்த அவர்கிட்ட என்ன கிடைக்கும், பரிதபித்து கிடைக்கும். உணர்ந்து உங்க நிலைமையை உணர்ந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை கண்ட்ரோல்ல இல்லை, என் வாழ்க்கை பரிரூபம் ஆகி விவசாயம்லாம் மாறிட்டு இல்லை, என் சூழ்நிலைகள்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் அவர்கிட்ட, பரிதபித்து கிடைக்கும், பரிதபிப்போடு விடுதலை கிடைக்கும். பரிதபிக்கிற ரட்சகர் பாருங்களேன், இன்னைக்கும் அவர் பரிதபிப்போடு இருக்கிறவர். அந்த சாத்தா அவனை இவ்வளோ படுத்தி இருக்குதே, இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்குதேன்னு பார்த்து, ஆண்டவரே இந்த பிசாசு என்னை கட்டுப்படுத்தி சிறு வயதுலேருந்து என்ன இந்த பாவ பழக்கங்களில், இந்த அடிமைத்தனத்தில், இந்த பாவமான வழிகளில் என்னை நடத்தியிருக்க ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டா, பரிதபிக்கிறவரா, பரிதபிக்கிறவர், பரிதபிக்கிற மாத்திரம் இல்லை, ரொம்ப நாளா இருக்கே, எவ்வளோ வாட்டி நான் வந்து கேட்டுட்டேன்னு அவரு திருப்பியும் மன்னிப்பாரா, அவர் எல்லையற்ற பொறுமை உள்ளவர். இதை பார்க்குறோம் இல்லையா, எம்மட்டும் உங்களோட இருப்பேன்னு சொல்லி வானத்தில் போயிடல, பொறுமையோடு இருந்து அந்த அவருக்கு சுகம் கொடுக்குறாரு இல்லைங்களா. பொறுமையோடு இருந்து அந்த சீஷர்களுக்கு திருப்பியும் கற்றுக் கொடுக்குறாரு விசுவாசம்னா என்ன. பொறுமை உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், இப்படிப்பட்டவர். உங்களுக்காக பாருங்களேன், நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், ஒரு வார்த்தையில பிசாசு நடுங்கி ஓடுது, இவர் மேல யாராவது கை வைக்க முடியுமா, இவர் மேல யாராவது இவரை தொட முடியுமா. ஆனா இவர் எருசலேமுக்கு போய் இவ்வளவு காரியம் பண்ணிட்டாங்களே, அவருக்கு அவர் மேல தொட்டதுக்கு, அவருக்கு அவ்வளவு கொடுமை கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அவரா தானா அதை அனுமதிச்சதுனால்தான். உங்களுக்காகவோ எனக்காகவோ சுயமாக பலியான மீட்பறிவர், உங்க விடுதலைக்காகவும் என் விடுதலைக்காகவும் அவரை தொடவே முடியாது. என்ன ஆல்மைட்டி பவர், சுயமா இந்த அளவுக்கு அவர் முகத்துல துப்ப விடுறதுக்கு அனுமதி கொடுத்தார், அவர் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார், அவர் உதைக்கிறதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தார். அது அவரு சுயமா வாலண்டரி சாக்ரிஃபிஷியல், சுயமா உங்களுக்காக மறித்த ரட்சகர். அவர்கிட்ட ஏங்க வர்றதுக்கு, இந்த பிசாசு கிட்ட அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சுயமா நமக்காக மறித்தவர் அவர் தான், மனதுருக்கம் உள்ளவர், நீரிய பொறுமை உள்ளவர், நமக்கு ஏற்ற ரட்சகர், தி பெஸ்ட் சூட்டட் சேவியர் அவர் தான். அவரை விட வேற யாரும் நமக்கு ரொம்ப சூட்டட் இல்லைங்க. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வாங்க. ஓகே, அடுத்த ரெண்டு பாடங்கள் பெற்றோர்களுக்கு இருக்க பாடங்கள். இந்த தகப்பனுடைய கவலை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு மேல, நம்ம பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமை மேல நமக்கு இருக்க வேண்டிய கவலையை படிச்சுக்கலாம். இவருக்கு எவரு இந்த கவலையை பாருங்க, இவர் தகப்பனாக தன் மகனுடைய நிலைமையை உண்மையா புரிஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். தன் மகனுடைய நிலைமை என்ன, இல்ல இல்ல போ போ வயசாக சரியாயிரும், இது கொஞ்சம் இதுதான், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிரும். எல்லார் முன்னாடி போய் தன் மகன் பிசாசு பிடிச்சவன் இப்படி நடந்துக்கிறான், நம்ம எல்லாம் சொல்லுவோமா நம்ம பிள்ளைகளை பத்தி ஓப்பனா, சர்ச்சில் உங்க பிள்ளைகளை பத்தி வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க உங்க பிள்ளைகளை பத்தி, ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. நம்ம பிள்ளைகளை பத்தி நம்ம ஏன் வீக்னஸா பேசிக்கணும் இல்லைங்களா, எல்லாம் ஒழுங்காயிருவாங்க, எல்லாம் ரொம்ப பக்தி உள்ள பிள்ளைங்க, முத்துங்க என் பிள்ளைங்க, நம்ம அப்படிதான் பேசுவோம் இல்லைங்களா. ஆனா நம்ம பிள்ளைகளுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமைய நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ண போறது இல்லை. இந்த பாருங்க, இந்த மனுஷன் தன்னுடைய மகனுடைய உண்மையான நிலைமைய அவன் அறிந்து, எல்லார் மாதிரியும் வயசானா சரியாகும், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும் அப்படின்னு இல்லை, அவன் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் என் பிள்ளையுடைய நிலைமை. ஓப்பன சீஷர்னாலையும் சரி பண்ண முடியல, யாருனாலையும் சரி பண்ண முடியல, சிறு வயதில் முதல் இப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை தண்ணியிலையும் இதுலயும் விழுந்த அழிய பார்த்தானே. ஜனங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், பிள்ளைக்கு விடுதலை வேணும். உங்க பிள்ளைகளை பத்தி வேதம் உண்மையான உங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அப்படித்தான் பாக்குறீங்களா? கடவுள் வேதம் என்ன சொல்லுது? உங்க பிள்ளைகள் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டு சீர்கெட்ட இயற்கையோடு இருக்கிறாங்க, உலகத்துல பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆவறதுக்கு முன்பல முன்னாடி பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. எல்லா விதமான விபச்சாரத்துக்கும் கொலைக்கும் திருட்டுக்கும் அவமான எல்லா விதமான பாவத்துக்கு விதை அவங்களுக்குள்ள இருக்கு. சீர்கெட்ட பிள்ளைகளாக அவங்க பாவத்துல நமக்கு பிறந்திருக்கிறாங்க. கற்பத்திலிருந்தே பொய் சொல்லி வழி தவறி போகிற பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள். The foolishness is bound up in the child. பிள்ளைகளுக்கு முட்டால் அவங்க கூட ஒட்டி இருக்கு, முட்டாள்தன். என்னுடைய குழந்தை அருமையான டார்லிங் குழந்தையெல்லாம் அப்படி திட்டாதீங்க, என்னுடைய அருமையான ஏஞ்சல் மாதிரி இருக்கிற குழந்தையெல்லாம் அப்படி பேசாதீங்க. ஏஞ்சல் குழந்தை தான், கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, கொஞ்ச நாள் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராம எந்த ஜபமும் இல்லாம கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, அந்த தேவ தூதியா இருந்த புள்ள என்னவா மாறும்? பிசாசா மாறும். அதே புள்ளதான் வேதம் சொல்ற மாதிரி உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? அந்த மாதிரி அக்கறை உங்களுக்கு இருக்குதா? இந்த புள்ள பாவத்தில் தர்க்கம் தரிக்கப்பட்டிருக்கிறதே, பிசாசால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதே, ஒரு பிசாசு அந்த பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தேவ சாயலை எப்படியாவது அழிக்கலாம்னு பாக்குறானே நீங்க நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை அந்த பார்வை உங்களுக்கு வர வரைக்கும் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு அவங்க ரட்சிப்புக்கு ஜபிக்கிற ஜபம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி உங்க பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் ஒழுங்கா ரெகுலரா குடும்ப ஜபம் நடத்தணுமேன்ற அவசியம் உங்களுக்கு தெரியாது. அந்த பாரம் அப்படி உங்க பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு சாட்சியா நடந்துக்கணுமே, நம்ம ஒழுங்கா நடந்துக்கணுமே. நம்ம அவங்களுக்கு சாட்சியா நடக்கலன்னா நம்மளே அவங்கள நரகத்துக்கு தள்ளி பிசாசு வலிக்கு போறதுக்கு நம்ம விட்டுருவோமே அப்படின்ற முன்மாதிரியா நடந்துக்கணும்ன்ற அவசியமே உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளைகள் எவ்வளவு ஆபத்தான நிலையில பிசாசால கட்டுப்படுத்தி கொடுமை நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்களை அப்படியே வளர விட்டோம்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்ற மாதிரி உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? அது மாத்திரம் இல்ல, இந்த மனுஷன் அந்த பிள்ளைய இயேசு கிட்ட கொண்டு வர்றது எவ்வளவு தீவிரமா கொண்டு வந்தா இருப்பாருங்க, எவ்வளவு தீவிரம். இயேசு அவர்கிட்ட பேசவே இல்லையா? வேத பார்க்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, என்னத்த தர்க்கம் பண்றீங்கன்னு குதிச்சு அவர் பதில் கொடுக்கிறார். உடனே அவர் பதில் கொடுக்கிறாரு, ஆண்டவரே என் பிள்ளைகளை கொண்டு வந்த எல்லாம் பேசாம இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்க சீஷர்களால முடியல, சீசர்னால முடியல, சரி அவர் என்ன செய்ய போறாருன்னு போயிட்டாரா? இல்லையே, அங்கேயே காத்திருந்தாரு. காத்திருந்து ஆண்டவரே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு மன்றாடி ஹேவ் கம்பாஷன். ஆண்டவர் சொன்னாரு விசுவாசம் கூடுமா அப்படின்னா, உன் விசுவாசம் குறை இருக்குன்னு அந்த விசுவாசத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவிசுவாசத்தை மன்னிங்க. எவ்வளவு தீவிரத்தை பாக்குறோம், விடாமுயற்சியை பாக்குறோம், விடாமுயற்சி. இயேசு வந்து அந்த பையன் துள்ளி அங்க துள்ளிக்கிட்டு இருக்கும் போதும் அவர் கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா? உடனே போய் சரி பண்ணல, எவ்வளவு நாளா இருக்குது, எவ்வளவு நாளா இருக்குதுன்னா என்ன ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இல்ல, அதுக்கு பதில் கொடுத்துட்டு திருப்பியும் இறக்கம் காட்டுங்க, இறக்கம் காட்டுங்க, இறக்கம் காட்டுங்கன்னு மன்றாடுறார். இப்ரேஸ் நம்ம ஜபம் பண்றோமா? தீவிரம் இருக்கா? நம்ம பிள்ளைகளுடைய உண்மையான நிலைமையை நம்ம வேதத்தின்படி பாக்குற வரைக்கும், ஆதாமில் வீழ்ச்சி அடைந்தவர்கள், ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள், பிசாசு தே பிசாசு குடியிருக்கிற வாசஸ்தலங்களா இருக்கிறாங்க. எவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுத்தால் என் பிள்ளைங்கள்லாம் மெச்சுக்கிறோம். என் பிள்ளைய பார்த்தா எங்க அம்மாவை எனக்கு ஞாபகப்படுத்துது, எங்க அம்மா பண்ற மாதிரியே பண்ணுது பாரு, எங்க அம்மா எல்லாம் பார்த்து மெச்சுத்துக்கிறோம். ஆனா வேதத்தின்படி நம்ம பிள்ளைகளை பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கலன்னா வியாகுலத்தோடு அவங்க ரட்சிப்புக்கு ஜபிக்கிற ஜபம் நமக்கு வராது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவா ஒரு எக்ஸாம்பிளா கிறிஸ்தவ எக்ஸாம்பிளா வாழணுன்ற பாரம் நமக்கு இருக்காதுங்க, பாரம் இருக்காது. இதை பார்த்து படிங்க, என்ன அக்கறை அந்த அப்பாக்கு, என்ன தீவிரம் இயேசு கிட்ட கொண்டு வர்றதில்ல, என்ன தீவிரமா கொண்டு வந்தாரு. புள்ள டீசெண்டா படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு சேர்ந்தா போதும், பிஹேவியரா பத்தாது, பத்தாது. அவங்க உண்மையாவே மறுஜன்மம் அடைந்து உண்மையாவே ரட்சிப்புன்னு அனுபவம் அவங்களுக்கு வர வரைக்கும் நம்ம மன்றாடுற கடமை நமக்கு இருக்கு. இல்ல நம்ம ஒரு போலி கிறிஸ்தவர்கள், அவங்களே ஒரு போலி கிறிஸ்தவர்கள் ஆக்கினா திருப்தியா நம்ம இருக்கலாமா? நோ. அவங்க மறுஜன்மம் அடைந்து அவங்க வாழ்க்கையில உண்மையாகவே மறுஜன்மம் அடைந்து டிவி பார்க்கறத விட மொபைல் படிக்கிறத விட பைபிள் அவங்களுக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆகுற வரைக்கும் அவங்களுக்காக மன்றாடி வேதனையோடு ஜபிக்கிறத நம்ம விடக்கூடாதுங்க, விடக்கூடாது. இந்த பாடத்தை நம்ம படிக்கணும். ரெண்டாவதாக இந்த தகப்பன் கிட்ட படிக்கிற பாடம், இந்த மாதிரி தன் பிள்ளைக்காக ஜபம் பண்ணும்போது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு மனம் திரும்புறார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன் பிள்ளைய நல்லா ஆகணும், பிள்ளைய சரியாகணும்னு தான் வந்து ஜபம் பண்ணிட்டு வந்தார். முதல்ல ஒரு ஜபம் தான் இருந்துச்சு, ஆனா வந்து இயேசு 22வது வசனத்துல அவர் அவிசுவாசத்தை பார்த்து கூடுமானால் அப்படின்றியா அப்படின்னு, உனக்கு எவ்வளவு அவிசுவாசம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அவிசுவாச பாவத்தை பார்த்து உணர்ந்தவர் இப்ப என்ன ஜபம் பண்றாரு, ஒரு ஜபம் இல்லை ரெண்டு ஜபம், எனக்கு உதவி செய்யுங்க, ஏன் அவிசுவாச பாவத்தை எனக்கு மன்னித்து என்னை மாற்றி விசுவாசத்தை கொடுங்க, என் பிள்ளைய சரி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஏங்க அடங்காத பிள்ளைகள் கஷ்டமான பிள்ளைகளை நம்ம கொடுக்கறாரு தெரியுமா, நம்மளை திருத்தறதுக்கு தான். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதை வச்சும் திருத்த முடியாது. நிறைய டைம்ல இந்த சாதனத்தை வச்சுதான் நம்ம செதைகளாக நம்மளுடைய இன்னொரு பீசுங்களாக பிள்ளைகளாக கொடுத்து அவங்க மேல அதிகமான பாசம் கொடுத்து அந்த பிள்ளைகள் கீழ்படியாம ஒழுங்கீனமா போய் அதை பார்த்து பார்த்து மனநோ நோகும் போது வேதனைப்படும் போது ஏன் அதை அனுமதிக்கிறார் தெரியுமா, நம்ம திருந்தணும்னு தான். அந்த பிள்ளைகளை பார்த்து இல்லைங்களா, நம் வாழ்க்கையில நம்ம பாவத்தை வெளிச்சம் காட்டி காட்டக்கூடிய பெரிய சாதனை என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ண போகும்போது அந்த ப்ராசஸ்ல நீ எவ்வளவு குறையா இருக்கிறப்பார், நீ எவ்வளவு மோசமா இருக்கிறப்பார், உனக்கு எவ்வளவு அவிசுவாசம் இருக்கப்பார், உன் பாவங்களை பாருன்னு அதை காட்டி அதை நம்ம உணர்ந்து திருந்தும் போது விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. இந்த மனுஷனுக்கு அப்படித்தான் ஆச்சு, அவனே அவிசுவாசம், அவிசுவாசம் இல்ல கொஞ்சம் விசுவாசத்தை வந்திருக்கிறான், குடுமானால்னு வேற கேட்கறான், என்ன அவிசுவாசம் என்ன ஆங்காரம் ஆண்டவர்கிட்ட போய் உன்னால முடிஞ்சா பண்ணுங்கன்னு குடுமானாலா கேட்கிறேன், ஆண்டவரே என் பாவத்தை எனக்கு சுட்டி காமிச்சிட்டீங்க, அவிசுவாசத்தை மன்னிங்க, தான் திருந்தனதுனால அவன் பிள்ளைக்கும் விடுதலை கிடைச்சிச்சு அவனுக்கும் ரட்சிப்பு கிடைச்சிச்சு. இதாங்க நம்ம வாழ்க்கையில செய்யறது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடு. ப்ராப்ளம் ஆண்டவருடைய வல்லமையில இல்ல, ஏன் என் பிள்ளைய அவர் ரட்சிக்கல இன்னும், ஏன் என் பிள்ளைக்கு இன்னும் ரட்சிப்பு கொடுக்கல, பிரச்சனை என்ன, உன் விசுவாசத்துல பிரச்சனை, அவருக்கு வல்லமை இல்லன்னு இல்ல, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட பெற்றோர்களா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வல்லமையா தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம், கீழ்ப்படியாம சுவிசேஷத்துக்கு விரோதமா போற பிள்ளைகள் ஒரு பக்கம். அநேக நேரங்கள்ல இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் காரணம் இந்த பெற்றோர்கள் தான், அந்த பெற்றோர்களுடைய திருந்தாமை தான், அந்த பெற்றோர்களுடைய கடினமான இருதயம்தான் பிள்ளைகள். ஏன்னா நம்ம பைபிள்ல சர்ச்சில் சொல்றது எல்லாமே கேட்டுறது இல்லை, சண்டே ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், லிஸ்ட் பண்ணி ஜெபம் பண்றோம், அவங்க கன்வெர்ட் ஆகணும்னு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, அந்த பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோம், ரொம்ப பாரமா ஜெபம் பண்றோம். சர்ச் சண்டே ஸ்கூல் மாத்திரம் அவங்களை காப்பாத்திராது, சண்டே ஸ்கூல் சர்ச்சில் வந்து கேட்டதெல்லாம் எங்க அப்பா அம்மா வீட்டில் போய் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே, ஓ இந்த அப்பா அம்மா இதை தான் அவங்க ஒரு வாழ்க்கை வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சர்ச்சுக்கு போகும்போது இப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல, அந்த பாஸ்டரும் அப்படி தான் போல இருக்குதுன்னு சொல்லித்தான் அவங்க ஆண்டவரே ஒரு காலத்தில் வெறுத்து விட்டு போகிற நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. சர்ச்சில் சொல்றதெல்லாம் கேட்டு திரும்பிடுவாங்கன்னு ஒரு போதும் நினைக்காதுங்க, நம்ம வீட்டில் எப்படி வாழ்கிறோம், வீட்டில் என்ன ஜபம் பண்ணுறோம், வீட்டில் என்ன முன்மாதிரியாக இருக்கும், அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாக கொடுக்கும். ஆண்டவர் உதவி செய்யட்டும், இறக்கம் காட்டுட்டும், ஜபம் பண்ணணும். நல்ல தேவனே, நல்ல பாடங்களை இந்த பகுதியிலிருந்து என்னுடைய பலவீனத்திலிருந்து படிக்க உதவி செய்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தடவையும் என்னுடைய பலவீனத்தில் பலம் காட்டுகிற தேவனான் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இது என்ன பிரசங்கம் பண்ண முடியும், என்ன படிக்க முடியும்னு நினைச்சு மன்றாடின நிலைமை இருக்கு, அதையெல்லாம் மீறி எனக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த பாடங்களை இதயத்தோடு படித்து கொள்ள உதவி செய்யமாண்டவரே, இந்த தகப்பன்கிட்ட இந்த படிக்க உதவி செய்யும். பிசாசனுடைய நோக்கத்தை தந்திரங்களை அறிந்தவர்களாக அந்த பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத விசுவாசிகளாக வாழ உதவி செய்ய மாட்டவரே. எங்களுடைய நிலைமை அதிகமா தேவ சாயலா மாறி நாங்க போயிட்டு இருக்கிறோமா, இல்ல அதிகமா பிசாசின் சாயலா மாறி தேவன்கிட்ட தூரம் போயிட்டு இருக்குமான்னு உணர்ந்து திருந்த இந்த செய்தியை பயன்படுத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.